The following is a class on the Bhagavad Gita as it is, 7th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in February of 1969 in Los Angeles.
Penvaram Bhagavad Gita Unmayuruvil, 7th adhyayam, mudal shlokathirkana upanyasam valangiyavar, Devathiru A.S. Bhaktivedanta Swami Srila Prabhupada. 1969 வருடம் பிப்ரவரி மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக.
அர்ஜுன்ஸ் மாதர் வாஸ் நோன் அஸ் பிரிதா. ஹர் ஃபாதர்ஸ் நேம் வாஸ் மகாராஜ் பிரிசு. தேர்ஃபோர் Arjuna is known as Partha.
அர்ஜுனுடைய தாய் பெயர் பிரதான் அறியப்படுறாங்க. அந்த பிரதாவோட தந்தை பெயர் பிரிது மகாராஜா. அதனால தான் அர்ஜுனனுக்கு பார்த்தான்ற பெயர் இருக்கு.
Sometimes Arjuna is addressed as Partha. It comes from the meaning, root meaning, அர்ஜுன்ஸ் மாதர்ஸ் ஃபாதர், கிராண்ட் ஃபாதர்.
சில சமயத்தில் அர்ஜுனனை பார்த்தான்னு அழைக்கப்படுது, சில சமயத்தில் அர்ஜுனனை பார்த்தான்னு அழைக்கப்படுது. அந்த பெயருக்கான அர்த்தம் அர்ஜுனனுடைய தாயோட தந்தை, அதாவது அவருடைய தாத்தாவோட பெயர்லேருந்து வரக்கூடியது.
In the first 6 chapters of the Bhagavad Gita, the living entity has been described as non-material spirit soul who is capable of elevating himself to self-realization by different types of yogas. At the end of the 6th chapter, it has been clearly stated that the steady concentration of the mind upon Krishna, or in other words, Krishna consciousness, is the highest form of all yoga. By concentrating one's mind upon Krishna, one is able to know the absolute truth completely, but not otherwise. If personal Brahma-jyoti or localized Paramatma is not perfect knowledge of the absolute truth, because it is partial.
Yeah.
பொருளுரை. பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உயிர்வாளி ஓர் ஆன்மீக ஆத்மா என்றும், ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும், பலவித யோக பயிற்சிகளின் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான். 6 அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதே, வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வே எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது என்று தெளிவாக கூறப்பட்டது. கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை முழுமையாக அறிய முடியுமே தவிர வேறு விதங்களால் அல்ல. அருவ பிரம்ம ஜோதியையோ, இதயத்தில் வாழும் பரமாத்மாவையோ உணர்தல் பூரண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவல்ல, ஏனெனில் அவை பூரண உண்மையின் ஒரு பகுதியே.
இம்பர்சனல், ஜஸ்ட் லைக் சன் ஷைன் அண்ட் தி சன் டிஸ்க் அண்ட் தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி சன் க்ளோ, இன் ஒன் சென்ஸ் they are one unit. You cannot separate from sun shine from the sun disk, or the sun disk from the inhabitants or the predominating deity of sun planet.
Surya oli, surya graham, surya grahathile vasikkakoodiya prajaigal, ivigal ellame oru vidathile ஒரு குழுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சூரிய ஒளியை சூரிய கிரகத்திலிருந்தோ அல்லது சூரிய கிரகத்தை, சூரிய கிரகத்தில் வசிக்கக்கூடிய பிரஜைகள் அல்லது அந்த சூரிய கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய தேவனையோ பிரிக்க முடியாது.
They are all in light, but still there is difference. Sun sign is coming within your room.
அவைகள் எல்லாமே ஒளியில தான் இருக்கு, ஆனாலும் அவைகளில் வேறுபாடுகள் இருக்கு. சூரிய ஒளி உங்களுடைய அறைக்குள்ளேயே வருது.
Although the sun disk and the sun sign is not different, still when you realize what is sun sign, that does not mean you realize what is the sun disk.
சூரிய ஒளிக்கும் சூரிய கிரகத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் இருந்தாலும் கூட, சூரிய ஒளின்னா என்னன்றதை நீங்க உணரும் போது நீங்க சூரிய கிரகத்தையே உணர்ந்ததாக அர்த்தம் அல்ல.
This is very practical. To understand what is sun sign does not mean to understand what is sun disk. You can have some idea. The sun disk is also light and it has got heat. It is illuminating. These ideas you can get. But not exactly what is the temperature of that sun disk, how you can live there. There are so many things to learn.
இது மிகவும் நடைமுறைக்கானதுதான். நீங்க சூரிய ஒளியை புரிந்து கொள்ளும் போது அது சூரிய கிரகத்தை புரிந்து கொண்டதாக அர்த்தம் அல்ல. சூரிய கிரகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ சூரிய கிரகம் என்றது அதுவும் ஒளிமயமானது, அதுலேயும் வெப்பம் இருக்கு, அதுவும் பிரகாசமானது, இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சூரிய கிரகத்தில் என்ன, எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கு, எப்படி அங்கே வாழ முடியும், இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
Therefore, impersonal Brahma, understanding of impersonal Brahma, is not perfect knowledge.
அதனால தான் அருவ பிரம்மனை புரிந்து கொள்வது என்பது பூரணமான அறிவு அல்ல.
Exactly. Knowledge of sun sign is not perfect knowledge of sun.
சரியா எப்படி சூரிய ஒளியை பற்றின அறிவு சூரிய கிரகத்தை பற்றின அறிவு இல்லையோ அது போல.
That you can understand very easily.
இதை நீங்க மிக சுலபமாகவே புரிந்து கொள்ளலாம்.
Suppose daily you are having sun sign within your room, does it mean you know what is sun disk or what is the inhabitants of the sun glow?
தினசரி உங்களுடைய அறைக்குள்ள சூரிய ஒளி வருது, அதுக்காக சூரிய கிரகம்ன்றது என்ன, அந்த சூரிய கிரகத்தில் வாழக்கூடிய உயிர்வாளிகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றது அர்த்தமா?
No, nobody knows.
இல்லை, யாருக்கும் அது தெரியாது.
Similarly, impersonal knowledge of the Absolute Truth is like that. That is not complete knowledge.
Aruva Brahmanai patrina arivum adhe maadhiri dhaan. Adhu pooranamaana arivu alla.
Although it is light, sun sign is also light, sun disk is also light. And the inhabitants there, they also must be light, otherwise how they can live? They also must be fiery.
சூரிய ஒளியும் ஒளிமயமானது, சூரிய கிரகமும் ஒளிமயமானது, அங்கு இருக்கக்கூடிய சூரிய கிரக வாசிகளும் ஒளிமயமானவர்களாக தான் இருக்கணும், பிரகாசமான வெப்பமுடையவர்களாக தான் இருக்கணும், இல்லைனா எப்படி அவங்க அங்கு வாழ முடியும்?
Because the inhabitants there, they are also fiery. Without being fire, how can live in fire? Sun is fire. Everyone knows it.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள்லாம் நெருப்பால ஆனவர்களா இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அங்க வாழ முடியும்? ஏன்னா சூரியன்றது ஒரு நெருப்பு கோலம், எல்லாருக்குமே அது தெரியும்.
The temperature is very high. So one without having a body suitable to that temperature, how they can live there? But there are living entities.
அங்க மிக அதிகமான வெப்பம் இருக்கு, ஆனா அந்த வெப்பத்தில் வாழ்கிறதுக்கான பொருத்தமான உடல் இல்லாமல் எப்படி ஒருத்தரால் அங்கே வாழ முடியும்? ஆனாலும் அங்கே உயிர் வாழ்கள் இருக்க தான் செய்கிறாங்க.
Because you cannot live in the water, that does not mean there is no living entity in the water. This is nonsense.
அந்த அறிவு நமக்கு தெரியும். உங்களால் தண்ணிக்குள்ள வாழ முடியலன்றதால தண்ணிக்குள்ள உயிர் வாழியே இல்லைன்றது அர்த்தம் அல்ல, அது அபத்தமானது.
If we similarly conclude, because we cannot live in the fire, therefore there is no living entity in the fire. That is nonsense.
அதே மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், நம்மால் நெருப்பில் வாழ முடியாதுன்றதால நெருப்பில் உயிர் வாழிகளே இருக்க முடியாது அப்படின்னு, அது அபத்தமானது.
The exact knowledge is, at least to accept this reasoning, that I cannot live in the water. But if you count the number of living entities within the water, it is far more than living entities on the land. Because the water is 3/4 of the globe.
இப்போ சரியான அறிவு என்னன்னா, குறைஞ்சபட்சம் நியாயப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா கூட, அதாவது தண்ணியில் என்னால் வாழ முடியாது, ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் வாழிகளுடைய எண்ணிக்கை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழக்கூடிய உயிர் வாழிகளை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த அண்டத்தில் 1/3 நீர்பரப்பு தான் இருக்குது.
ஸோ ஹவ் மெனி லிவிங் எண்டிட்டீஸ் கேன் லீவ் ஆன் தி 1/4? Naturally, the number of living entities is far greater. But if you conclude, if I put into the water, I shall die. So there is no living entity within the water. This is nonsense. You don't compare with your situation with others.
இப்ப 1/4 இருக்கக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய உயிர் வாழிகளை காட்டிலும் இயற்கையாகவே அதிகமான உயிர் வாழிகள் நீர்பரப்பில் வாழ முடியும். ஓ, என்ன தண்ணியில் வாழ விட்டால் என்னால் அங்கே வாழ முடியாது, நான் இறந்து போயிடுவேன், அதனால் தண்ணியில் உயிர் வாழிகளே வாழ முடியாதுன்னு நினச்சா அது அபத்தமானது. உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது.
That is the mistake. Absolutely. We think everything in our own standard. Atmavat mannate jagat. That is the nature. Atmavat. What he is thinking of himself, therefore others must be like that. No, others may be different from you.
இதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த நாகரிகத்தினுடைய தவறு. நம்ம நம்முடைய சொந்த தரம் என்னவோ அதன்படி தான் நினச்சி பார்க்குறோம். ஆத்மவத் மன்யத்தே ஜகத், இதுதான் இயற்கை. அதாவது ஆத்மவத், தான் எப்படியோ அப்படி தான் மற்றவர்களும் அவன் நினைக்கிறான். ஆனால் அது அப்படி அல்ல, மற்றவர்கள் உங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கலாமே.
Similarly, you will find so many differences in so many planets. Their habits, their mode of living, civilization, standard of living is completely different.
அதே மாதிரி பல கிரகங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய உயிர் வாழிகள், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை, நாகரிகம், அங்கே வாழ்க்கை தரம், இது எல்லாத்துலேயும் முழுக்க மாறுபட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
Even in this planet, you will find the standard of living in America is different from the standard of living in South America or Africa or India. So why not in other planets?
இந்த அண்டத்திலேயே கூட நீங்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய வாழ்க்கை தரத்துக்கும் தென் அமெரிக்காவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ வாழக்கூடிய வாழ்க்கை தரத்துக்கும் வேறுபாடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன் மற்ற கிரகங்களில் அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது?
Everything. In the Brahma Sangita, we understand every planet has different situation. Not that, everything of this nature.
அதனால் பிரம்ம சம்ஹிதாவிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா கிரகமும் இதே இயற்கையோடு இருக்குன்றது அர்த்தம் அல்ல.
இட் இஸ் நாட் கம்ப்ளீட் ஐடியா. பிகாஸ் யூ கேன் நோ வாட் இஸ் சன் சைன், தேர்ஃபார் யூ கேன் நோ வாட் இஸ் சன் காட் ஆர் சன் டிஸ் நோ தட் இஸ் தட்.
அதனால் இது முழுமையான ஒரு கருத்து அல்ல. உங்களுக்கு சூரிய ஒளியை பற்றி தெரியுன்றதுனால சூரிய கிரகத்தை பற்றியோ அல்லது சூரிய கடவுளை பற்றியோ உங்களுக்கு தெரியுன்றது சரியானது அல்ல.
சிமிலர்லி, பிகாஸ் யூ ஹேவ் சம் ஸ்பிரிச்சுவல் லைட், இம்பர்சனல் லைட், வாட் இஸ் தட் இம்பர்சனல் லைட்.
அதே மாதிரி உங்ககிட்ட இந்த ஆன்மீகத்தை பற்றின ஒரு கருத்து, அருவமான ஒளி அப்படின்றத பற்றி. இப்ப அந்த அருவமான ஒளின்றது என்ன?
ஹோல் புத்தா பிலோசாபி, இம்பர்சனல் பிலோசாபி இஸ் லுக்கிங் டு தட் இம்பர்சனல். வாட் இஸ் தட்?
மொத்த புத்த தத்துவமும் அருவ தத்துவமும் அந்த அருவத்தை பார்க்கிறது தான். அது என்ன?
பிகாஸ் ஹியர் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் I have got bad experience of this personal existence. Therefore, I conclude that there must be something impersonal that is nice.
அது என்னன்னா, இங்க இந்த பௌதிக உலகத்துல இந்த தனிப்பட்ட ரூபத்துல இருக்கிறதுனால தப்பான ஒரு மோசமான ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அங்க கண்டிப்பா அருவமான ஒன்று இருக்கணும், அதுதான் நல்லதா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது.
That is thinking in the opposite way. But that is not actual fact.
அது எதிர்மறையா சிந்திக்கிறது, ஆனா அது உண்மை அல்ல.
Just like a diseased person lying in one side, he is getting pain, he thinks if I lie down on the other side, I will be relieved. That he is thinking. But so long he is diseased, there is no question of relief.
இது எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நோயாளி அவன் ஒரு பக்கமா படுத்திருக்கான், அவனுக்கு வலி இருக்கு. அவன் நினைக்கிறான், நான் இந்த பக்கமா படுத்திருக்கிறதுனால வலி இருக்கு, நான் அந்த பக்கம் திரும்பி படுத்தேன்னா எனக்கு வழி இருக்காது, எனக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அது அவனுடைய சிந்தனை தான் அப்படி. ஆனால் அவன் அந்த வியாதியிலிருந்து குணமடைஞ்சால் ஒழிய அவனுக்கு நிவாரணம் கிடைக்காது. அவனுடைய சிந்தனை தான் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. இப்போ இந்த பௌதிகமான வாழ்க்கையில் இருக்கிற சிந்தனை மாதிரி அவங்களுடைய சந்தோஷத்தினுடைய இறுதி நிலை வந்து பாலுறவு வாழ்க்கை, அவ்வளவுதான்.
So they have enjoyed sex life in this way, now they are trying to enjoy sex life in that way. But this, the enjoyment is the same. There is no more enjoyment. That is finished.
அதனால பாலுறவு இன்பத்தை இந்த விதத்தில் அவங்க அனுபவிச்சாங்க, இப்போ அவங்க அந்த விதத்தில் அனுபவிக்கிறாங்க. ஆனா இன்பன்றது ஒன்னே தான், அதை விட அதிகமான இன்பம் எதுவும் கிடையாது. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
You can achieve in so many ways, but the result is the same.
நீங்க பல விதமா மென்னு பார்க்கலாம், ஆனா பலன் என்னவோ ஒண்ணுதான்.
Similarly, unless you have got perfect knowledge of the absolute truth, if you think of the absolute truth as something opposite of your present status, that is not perfect knowledge.
அதே மாதிரி பூரண உண்மையை பற்றின பக்குவமான அறிவு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில், பூரண உண்மைன்றது தற்போது உங்களுடைய நிலையை காட்டிலும் அதுக்கு நேர் மாறானது நீங்க நினைச்சீங்கன்னா அது பக்குவமான அறிவு அல்ல.
The impersonal knowledge is like that, something opposite of this material world.
இந்த அருவவாதிகளுடைய அறிவு அப்படிப்பட்டதுதான், இந்த பௌதிக உலகத்துக்கு நேர் மாறானது அப்படின்னு
நினைக்கிறாங்க. consciousness will know that Krishna is the ultimate knowledge.
Now,
beyond any doubt.
பூர்ணமான விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான்.
Yes, somebody may say that this is too much sectarian, that knowing simply Krishna, everything is known. Somebody may say like that.
வெறுமனே கிருஷ்ணரை அறிந்து கொள்றதால எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுன்றது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டுமே சார்ந்ததுன்னு ஒரு சிலர் சொல்லலாம் கூட.
But actually this is the fact. The Vedic statement says like that.
ஆனா அதுதான் உண்மை. வேத இலக்கியங்களில் அந்த கூற்று இருக்கு.
தஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேவம் விஜ்ஞாதம் பவந்தி. If you can understand the origin, person, the original person, the Upanishad does not say directly the original person is Krishna, simply because there are so many impersonalities.
ஆதிபுருஷர் யார் என்றது உங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா, உபனிஷத்துக்கள் நேரடியாக ஆதிபுருஷர் கிருஷ்ணர் தான் அப்படின்றத சொல்லலை. ஏன்னா நிறைய அருவவாதிகள் இருக்காங்க.
But the Upanishad gives hint that if you can understand the original person, tasmin, this is person, tasmin vijyate, if one is able to understand the supreme person, sarvam evam vijyatam bhavanti, then everything becomes known.
ஆனால் அந்த ஆதி புருஷரை புரிந்து கொள்றதுக்கான ஒரு குறிப்பை உபநிஷத்துக்கள் கொடுக்குது. கஸ்மின், அது ஒரு நபர் என்னது, கஸ்மி விஜாத்தே, அந்த பரம புருஷர் யாருன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா சர்வமேதம் விஜான பவதி, அப்போ உங்களுக்கு எல்லாமே அறிந்ததாயிடுது. எப்படி?
சப்போஸ் யூ வாண்ட் டு நோ, சே ஐ ஆம் எ ஃபாரினர், இஃப் ஐ வாண்ட் டு நோ ஹவ் திஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் கோயிங், oh, I'll have to study so many things.
உதாரணத்துக்கு நான் ஒரு வெளிநாட்டினர், இப்போ அமெரிக்க அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்றத நான் தெரிந்து கொள்ளணும்னா நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
But somehow or other, if I made friendship with Mr. Nixon, the president, and if I sit down with him a few days, oh, everything is known.
ஆனால் எப்படியோ ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திருவாளர் நிக்சன் கூட நான் நட்பை வளர்த்து கொண்டேன்னா சில நாள் அவர் கூட நான் இருந்தாலே எல்லாத்தையுமே என்னால் தெரிந்து கொள்ள முடியும்.
Is it not?
சரியா?
Yes. He will disclose everything that my government is going on like this. You know.
ஆமாம், அவரை வெளிப்படுத்துவார், என்னுடைய அரசாங்கம் இப்படி தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப உங்களுக்கு தெரியும்.
So this is a fact.
இதுதான் உண்மை.
If you try to understand, or if you somehow or other understand the original person, Krishna, then you can understand everything.
ஆதி புருஷரான கிருஷ்ணரை நீங்க புரிந்து கொள்ள முயற்சித்தாலோ அல்லது எப்படியோ அவரை புரிந்து கொண்டாலோ பிறகு உங்களால் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியும்.
That will be explained here. Simply by knowing Krishna, you will understand everything.
அது இங்க விளக்கப்படவிருக்கு. வெறுமனே கிருஷ்ணரை அறிந்து கொள்றதாலே நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும்.
This wonderful thing is in Krishna consciousness. Simply try to understand what is Krishna, and you will gradually understand everything. This is the secret of Krishna consciousness. And that's a fact.
இந்த அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கு. ரமணே, கிருஷ்ணான்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்போ படிப்படியாக உங்களால் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த கிருஷ்ண உணர்வுடைய ரகசியமே. அதுதான் உண்மையும் கூட.
path.
Different types of yogis are only stepping stones on the path of Krishna consciousness. One who takes the refuge of Krishna consciousness automatically knows about Brahmajyoti and Paramatma in full.
பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு என்னும் பாதையின் படிக்கட்டுகளே. கிருஷ்ண உணர்வினை நேரடியாக ஏற்பவன் பிரம்மஜோதியையும் பரமாத்மாவையும் தானாகவே முழுமையாக அறிகிறான்.
சப்போஸ் தி சேம் எக்ஸாம்பிள், இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சன் டீஸ் தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சன் சைன். பட் understanding sun sign, you cannot understand the sun disk. That is not possible.
அதே உதாரணம், சூரிய அண்டத்தை புரிந்து கொள்றதால தானாகவே சூரிய ஒளியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சூரிய ஒளியை புரிந்து கொண்டு அதனால நீங்கள் சூரிய கிரகத்தை புரிந்து கொள்ளலாம்னா அது சாத்தியமில்லை.
Therefore, the origin should be understood.
அதனால தான் மூலம் என்னன்றதை புரிந்து கொள்ளப்படணும்.
ரூட் சுட் பி அண்டர்ஸ்டுட், தென் எவ்ரிதிங் வில் பி அண்டர்ஸ்டுட். தட் இஸ் நாலேஜ், தட் வில் பி எக்ஸ்பிளைன் இன் திஸ் சாப்டர். காம்
வேறு என்னன்றதை புரிந்து கொள்ளப்படணும், அப்போ எல்லாமே புரிந்து கொள்ளப்படும். அதுதான் அறிவு, அதுதான் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படவிருக்கு.
பை பிராக்டிஸ் ஆஃப் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் யோகா, ஒன் கேன் நோ எவ்ரிதிங் இன் ஃபுல், namely the absolute truth, the living entities, material nature, and their manifestations with paraphernalia.
Krishna உணர்வு எனும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை, ஜீவாத்மாக்கள், ஜட இயற்கை இவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான்.
What do you have to learn? What is knowledge? Five things you have to learn. What is your experience within this world? You have experienced this material nature. You are saying this. That's a fact.
நீ என்ன கற்றுக்கொள்ளணும், அறிவுன்றது என்ன, ஐந்து விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் உங்களுடைய அனுபவம்ன்றது என்ன, உங்களுக்கு இந்த ஜட இயற்கையை பற்றின அனுபவம் இருக்கு, நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க, அது உண்மை.
And you are seeing also thank you, come on. You are experiencing also the living entities, so many living entities. That's a fact.
மேலும் நீங்க உயிர்வாளிகளையும் அனுபவப்பட்டு இருக்கீங்க, நிறைய உயிர்வாளிகள் இருக்காங்க, அதுவும் உண்மை.
So material nature is a fact, the living entities, they are also fact, and there is some controller of this material nature and the living entity, that is also fact.
இப்ப ஜட இயற்கைன்றது உண்மை, உயிர்வாளிகளும் உண்மையானது. இப்போ இந்த ஜட இயற்கையும் உயிர்வாளிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், அதுவும் கூட உண்மைதான்.
You cannot say that you are the controller or material nature is controller. There is a supreme controller, that is God. That is also another fact.
நீங்க தான் கட்டுப்படுத்துறவரனோ அல்லது இந்த ஜட இயற்கை தான் கட்டுப்படுத்துதுனோ உங்களால சொல்ல முடியாது. பரம கட்டுப்பாட்டாளர் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் கடவுள், அதுவும் மற்றொரு உண்மை.
And time, everything is done within time. Time is also a different relative measure according to the... Your time is different from the time of another animal or another living in. Just like Brahma's time, you cannot calculate one day of Brahma because your time and his time is different.
Madam, காலம் எல்லாமே காலத்தால் தான் செயல்படுது. காலம்ன்றது வேறுபட்டதாகவும் இருக்குது, சார்ந்து இருக்கக்கூடிய அளவு. உங்களுடைய காலம் வேறு உயிர்வாளிகள் அல்லது மிருகங்களுடைய காலத்தை காட்டிலும் வேறுபட்டது. உதாரணத்துக்கு பிரம்மாவோட காலம் அவருடைய ஒரு நாளை உங்களால் கணக்கிட முடியாது. ஏன்னா அவருடைய காலமும் உங்களுடைய காலமும் வேறுபட்டது.
Similarly, a small microbial animal, his time and your time is different. So he cannot calculate your time. So time is relative.
அதே மாதிரி ஒரு நுண்ணுயிர்வாளியோட காலம் உங்களுடைய காலத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறதால அந்த நுண்ணுயிரியால் உங்களுடைய காலத்தை கணக்கிட முடியாது. அதனால் காலம் என்றது சார்ந்து இருக்கக்கூடியது.
The time, living entity, this material world, and the supreme controller, and activities.
காலம், உயிர்வாளி, ஜட இயற்கை, அதை கட்டுப்படுத்தக்கூடிய பரம கட்டுப்பாட்டாளர் மற்றும் செயல்கள்.
Every living entity are engaged in some activities. So you have to understand these five things which you are experiencing daily.
எல்லா உயிர்வாளிகளுமே ஏதாவது செயல்களில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த தினசரி நீங்கள் அனுபவப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
So if you understand Krishna, these five things will be automatically understood and you will understand everything.
அதனால் நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த ஐந்து விஷயங்களும் தானாகவே புரிந்து கொள்ளப்படும். அப்போ நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொண்டீங்க.
By understanding one, Krishna, you understand these five items. And by understanding these five items, you understand the whole.
ஒன்றை, அதாவது கிருஷ்ணரை புரிந்து கொள்றதால எல்லா ஐந்து விஷயங்களையும் நீங்க புரிந்து கொள்றீங்க. அந்த ஐந்து விஷயங்களை புரிந்து கொள்றதால நீங்க எல்லாத்தையுமே புரிந்து கொள்றீங்க.
That means you have complete knowledge.
அப்படின்னா உங்களுக்கு பூரண அறிவு இருக்குன்னு அர்த்தம்.
So Bhagavad Gita explains like that.
பகவத் கீதை அந்த மாதிரி விளக்க இருக்கு.
தஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேவம் விஜ்ஞாதம் பவந்தி. Everything becomes known by understanding the Supreme. That is our program.
பரமபுருஷரை புரிந்து கொள்றதால எல்லாமே அறியப்படுது. அதுதான் நம்மளுடைய திட்டம்.
We should therefore begin yoga practice as directed in the last verse of the sixth chapter. Concentration of the mind upon Krishna, the Supreme, is made possible by prescribed devotional service in nine different forms.
எனவே யோக பயிற்சியினை ஆறாம் அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் வழிகாட்டியுள்ளபடி தொடங்க வேண்டும். பரமனான கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது சிரவணத்தை முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட ஒன்பது வித பக்தி தொண்டு நெறிகளால் சாத்தியமாகின்றது.
Yes. The instruction is that how by practicing yoga in full consciousness of me, this is Krishna consciousness. With mind attached to me, you can know me in full. And if you know Krishna in full, you know everything.
இங்க உபதேசம் என்னன்னா, முழுமையான என்னோட உணர்வுல யோக பயிற்சி செய்யணும்ன்றது. அதுதான் கிருஷ்ண உணர்வு. என் மீது பற்றுடைய மனதோடு நீ என்னை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நீங்க கிருஷ்ணரை முழுமையாக தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
And you can know Krishna simply by your concentrating mind upon Krishna.
பிரம்மனே கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்துறதால நீங்க கிருஷ்ணரை அறிந்து கொள்ளலாம்.
And as soon as you know Krishna, you know everything. Therefore, knowledge is perfect.
நீங்கள் கிருஷ்ணரை அறிந்தவுடன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் உங்களுடைய அந்த அறிவு பக்குவமானது.
Is that argument fallacious? You can understand Krishna simply by concentrating upon him. That you can do, everyone can do that.
இந்த வாதம் தவறானதா? வெறுமனே கிருஷ்ணர் மீது கவனத்தை செலுத்துறதால நீங்க அவரை புரிந்து கொள்ளலாம். அதை உங்களால செய்ய முடியும். எல்லாராலையும் அதை செய்ய முடியும்.
And as soon as you understand Krishna, you know everything. So why not take this path?
நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொண்ட உடனே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் இந்த பாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது?
சிம்பிள், தட் இஸ் ஃபுல் நாலேஜ், தட் மீன்ஸ் இட்டர்னிட்டி.
எளிமையானது, அது முழுமையான அறிவு அப்படின்னா அது நித்தியமானது.
ஹியர் இட் இஸ் சேட் தி எக்ஸாக்ட் வார்ட் இன் சான்ஸ்கிரிட் மையாசக்த மனப்பிரார்த்த ஜோகங் ஜித்தன் மதாச மையாசக்த. இஃப் யூ சிம்பிளி பிகம் அட்டாச் டு மீ மையாசக்த மனா, யுவர் மைண்ட் ஷுட் பி சோ ட்ரெயின் தட் யூ பிகம் அட்டாச் டு மீ.
இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, சரியான சமஸ்கிருத வார்த்தை சொல்லுது மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாசிரய மையாசக்த. இப்போ என் மீது நீ பற்றுடையிட்டேன்னா மயாசக்த மன, உன்னுடைய மனசு எப்படி பயிற்சி அளிக்கப்படணும்னா நீ என் மீது பற்றுடையவனாக இருக்கணும்.
This is yoga. Because yoga means training the mind to concentrate the mental focus on Vishnu or Krishna. That is the yoga practice.
அதுதான் யோகா. ஏன்னா யோகா அப்படின்னாவே மனசுக்கு பயிற்சி அளிக்கிறது. மனதை வந்து விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் மீது கவனத்தை செலுத்த வைக்கிறது தான், அதுதான் யோக பயிற்சி.
தி பிரெசிங் ஆஃப் நோஸ் ஆர் மேக்கிங் யுவர் ஹெட் டவுன் அண்ட் லெக்ஸ் அப், தீஸ் ஆர் மீன்ஸ் கம் டு தி பாயிண்ட் ஆஃப் சமாதி கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்.
மூக்கு அழுத்துறது, தலையை கீழே தொங்க போறது, காலை தூக்குறது, இது எல்லாமே கிருஷ்ணா உணர்வுன்ற சமாதி நிலைக்கு வர்றதுக்காக தான்.
பட் தே ஆர் நாட் யோகா இட்செல்ஃப் ஆர் எண்ட், தே ஆர் மீன்ஸ் டு தி எண்ட். பட் ஹியர் இஸ் தி எண்ட்.
அவைகள் எல்லாம் யோகாவோ அல்லது முடிவானதோ கிடையாது. அவைகள் எல்லாம் இறுதி நிலைக்கான ஒரு வழி. ஆனா இங்க தான் முடிவு இருக்கு.
இஃப் யூ கேன் கான்சென்ட்ரேட் யுவர் மைண்ட் ஆன் கிருஷ்ணா, then you come to the ultimate point. Therefore Krishna says, simply by concentrating your mind on me, you will understand me perfectly.
உங்களால கிருஷ்ணர் மீது மனதை நிலைநிறுத்த முடிஞ்சதுன்னா அப்ப உங்களால் அந்த இறுதி நிலைக்கு வர முடியும். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், வெறுமனே உங்களுடைய மனதை என் மீது நிலைநிறுத்தினீங்கன்னா நீங்க என்ன பக்குவமா புரிந்து கொள்ளலான்றார்.
And as soon as you understand me perfectly, of course we cannot understand God perfectly, that is not possible.
என்னை நீ பக்குவமாக அறிந்து கொண்டவுடன் உறுதியாக கடவுளை நம்மால பக்குவமாக புரிந்து கொள்ள முடியாது, அது சாத்தியம் இல்லாதது.
He is unlimited, we are not. Still, so far our capacity is concerned, if we can understand Krishna, then everything is known to us.
அவர் எல்லையற்றவர், நம்ம அப்படி அல்ல. இருந்தாலும் நம்மளை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கிருஷ்ணரை புரிந்து கொண்டோன்னா அப்போ நமக்கு எல்லாமே அறிந்ததாயிடும்.
ஜன்ம கர்மம் திவ்யம் ஜு ஜானாதி தத்துவத்தா தக்தா தேகம் புனர்ஜன்ம நைச்சி மாமே தி கவுன்சில் தி ஃபோர்த் சாப்டர் இட் இஸ் சேட் தட் மை appearance, disappearance and activities are all transcendent.
நாலாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னுடைய தோற்றம், என்னுடைய மறைவு, என்னுடைய செயல்கள் இதெல்லாமே உன்னதமானது.
Anyone who can understand this transcendental nature of my activities, appearance, disappearance, the result is takta deham. After leaving this body, punar janma naiti, he does not take birth again in this material world.
யார் ஒருத்தர் உன்னதமான இயற்கையான என்னுடைய செயல்கள், தோற்றம், மறைவு இவைகளெல்லாம் புரிந்து கொள்றாரோ அதனுடைய விளைவு தக்வா தேகம், அவர் இந்த உடலை விட்டதுக்கு பிறகு புனர்ஜன்ம நைத்தி, அவர் மறுபடியும் இந்த பௌதிக உலகத்தில் பிறவி எடுக்கிறதில்லை.
That is stated in fourth chapter.
இது நாலாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
That means immediately liberation achieved. This is a fact. This is Bhagavad Gita study, not that to interpret in your own way.
அப்படின்னா உடனடியா விடுதலை அடையப்படுது, அதுதான் உண்மை. இதுதான் பகவத்கீதை கற்றுக்கொள்றது. நம்முடைய சொந்த வழியில விளக்கம் கொடுக்கறது அல்ல.
Bhagavad Gita says like that. Therefore, we present Bhagavad Gita as it is, without any nonsense interpretation. There cannot be any chance of nonsense interpretation. You have to take fact as it is. Then you study.
Bhagavad Gita அதை சொல்றதால தான் நாங்க பகவத் கீதை உண்மை உருவில் கொடுக்கிறோம். எந்த ஒரு அபத்தமான விளக்கங்களும் இல்லாமல், எந்த ஒரு அபத்தமான விளக்கங்களுக்குமான வாய்ப்பே இருக்க முடியாது. நீங்க உண்மையை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் கற்றுக்கொள்றது.
But they are not inclined to study Bhagavad Gita as it is. They want to study Bhagavad Gita as they are. So how you can study Bhagavad Gita?
அவர்கள் பகவத்கீதை உண்மை உருவில் கற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அவர்கள் எப்படியோ அப்படிதான் பகவத்கீதையை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாங்க. அப்படின்னா எப்படி நீங்க பகவத்கீதையை கற்றுக்கொள்ள முடியும்?
Your mentality, your situation is completely different. So, according to his own nature, that is also explained, that everyone creates his God, religion, according to his own nature.
உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சூழ்நிலை முழுக்க வேறுபட்டதா இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய கடவுள், மதம் அவங்களுடைய சொந்த இயற்கைக்கு ஏற்றவாறு உருவாக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கூட விளக்கப்பட்டிருக்கு.
There are three kinds of men: goodness, passion and ignorance. So those who are in the modes of ignorance, they create their own religion of ignorance. Those who are in the passion, they create a kind of religion of passion. Those who are in the modes of goodness, they create their own.
மூவகையான மனிதர்கள் இருக்காங்க. சத்வகுண, ரஜகுண, தமகுணன்ற முக்குணங்கள் இல்ல. யாரெல்லாம் தமகுணத்தில் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய சொந்த தமகுண மதத்தை உருவாக்குறாங்க. யாரெல்லாம் ரஜகுணத்தில் இருக்காங்களோ அவங்க ஒரு ரஜகுண மதத்தை உருவாக்குறாங்க. யாரெல்லாம் சத்துவகுணத்தில் இருக்காங்களோ அவங்க அவங்களுடைய சொந்த மதத்தை உருவாக்குறாங்க.
But this system, Krishna consciousness, is transcendental. It is above ignorance, passion or goodness. Goodness is also material.
ஆனால் இந்த கிருஷ்ண உணர்வுன்ற வழிமுறையானது உன்னதமானது. இது அறியாமை, ரஜோகுணம் அல்லது சத்துவகுணத்துக்கு மேம்பட்டது. சத்துவகுணமும் கூட பௌதிகமானது தான்.
A material good man does not mean he will be Krishna conscious. No. A man may be very pious, moralist, but that does not mean he will be able to become Krishna conscious. Krishna conscious person is above goodness.
பௌதிகமா நல்லவரா இருக்கிற ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருப்பார்ன்றது அர்த்தம் அல்ல. ஒரு நல்ல புண்ணியமான நீதிப்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், ஆனால் அவரால் கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியுன்றது அர்த்தம் அல்ல. கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய நபர் சத்துவகுணத்துக்கும் மேலானவர்.
ஈசாவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ண கர்மான். பட் குட்னஸ் இஸ் எ குவாலிஃபிகேஷன் டு get promoted on the platform of Krishna consciousness.
ஆனால் சத்துவகுணம்ன்றது கிருஷ்ண உணர்வு தளத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்றதுக்கான தகுதியை கொண்டிருக்கு.
பட் குட்னஸ் இஸ் நாட் மீன்ஸ் டு பிகம் கிருஷ்ண கான்சியஸ்.
ஆனால் சத்துவகுணம் தான் கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கான வழின்றது அல்ல.
கிருஷ்ண கான்சியஸ்னஸ் டு பிகம் கிருஷ்ண கான்சியஸ் the means is Krishna only. That's all. Nothing else.
கிருஷ்ணா உணர்வுக்கு வர்றதுக்கான வழி கிருஷ்ணர் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது.
To become Krishna conscious means we have to adopt the Krishna means, no other means. The Krishna means is being instructed in this chapter that how by practicing yoga in full consciousness of me.
Krishna உணர்வுக்கு வர்றது அப்படின்னா கிருஷ்ணர் என்ன வழிமுறை கொடுத்திருக்காரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்றது, வேற வழிமுறை எதுவும் கிடையாது. கிருஷ்ணரோட வழிமுறை அப்படின்னா அது இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த யோக பயிற்சினாலே ஒருத்தர் முழுமையா என்னுடைய உணர்வுக்கு வர முடியுன்றத கிருஷ்ணர் சொல்றார்.
That is Krishna. This means and the end is same. If you want to come to the end of Krishna consciousness, then you have to become Krishna conscious.
Krishna உணர்வுல அதற்கான வழியும் இறுதி இலக்கும் ஒன்றே தான். நீங்க கிருஷ்ண உணர்வோட இறுதிக்கு வரணும் அப்படின்னா நீங்க கிருஷ்ண உணர்வோடனா இருக்கணும்.
The first stage is Krishna consciousness and the last stage is also Krishna consciousness. The difference is one stage is immature and the other stage is mature.
முதல் நிலையும் கிருஷ்ண உணர்வு தான், இறுதி நிலையும் கிருஷ்ண உணர்வு தான். வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு நிலை முதிர்ச்சி அடையாதது, மற்றொரு நிலை முதிர்ச்சி அடைஞ்சது.
When it is mature, then you taste it nice. Just like mango. In the unripe stage, it is mango. And the ripe stage, it is mango. But in the ripe stage, you taste nicely. In the unripe stage, the taste is different.
அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது அது ரொம்ப நல்ல சுவையா இருக்கும். உதாரணத்துக்கு மாங்கா இருக்கு, அது பழுக்காத முன்பு அது பழுத்த பிறகு அப்படின்னு ரெண்டு நிலை இருக்கு. பழுக்காத முன்பு ஒரு மாதிரி சுவைக்கும், பழுத்த பிறகு ரொம்ப நல்லா சுவைக்கும்.
But if you give time for ripening, then you will taste. So Krishna consciousness is the means of Krishna consciousness. No other means can be adopted for Krishna consciousness.
பழுக்கிறதுக்கான காலத்தை நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா அப்ப அதை நீங்க சுவைக்க முடியும். அதனால கிருஷ்ண உணர்வுக்கான வழி கிருஷ்ண உணர்வு தான், வேற எந்த வழிமுறையாலும் கிருஷ்ண உணர்வை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது.
We should know. Therefore, it is being taught here how by practicing yoga in full consciousness of me, you have to think of Krishna all.
நமக்கு அது தெரியணும். அதனாலதான் எப்படி என் மீதான முழு உணர்வுல யோக பயிற்சி செய்யறதுன்றது இங்க போதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்பவுமே கிருஷ்ணரை சிந்தித்த வண்ணம் இருக்கணும்.
How one can think of Krishna always? We have so many departments. The idea is how to think of Krishna. That is the yoga.
அதனாலதான் நம்முடைய வழிமுறை எப்படி ஒருத்தர் கிருஷ்ணரோட சிந்தனையிலே இருக்கிறதுன்றதுதான். நம்மகிட்ட நிறைய துறைகள் இருக்கு, ஆனால் கருத்து என்னன்னா எப்படி கிருஷ்ணரோட நினைவில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் யோக.
டேக்கிங் பிரசாதம், யூ ஆர் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா. ஆ, இட் இஸ் வெரி நைஸ் கிருஷ்ணா. இட் இஸ் வெரி நைஸ். தட் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். தட் இஸ் யோகா. இஸ் தேர் எனி யோகா சிஸ்டம் இன் தி வேர்ல்ட் தட் யூ கேன் பிகம் ஏ யோகி சிம்பிள் பை ஈட்டிங்?
கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றதுல கூட நீங்க கிருஷ்ணரையே சிந்திக்கிறீங்க. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு, கிருஷ்ணர் சுவைச்சிருக்கார், இது ரொம்ப அருமையா இருக்கு. இதுதான் கிருஷ்ண உணர்வு, இதுதான் யோகா. உலகத்துல வேற எந்த யோக முறையிலையாவது வெறுமனே சாப்பிட்றதுனால யோகி ஆகிறதுக்கான வழி இருக்கா?
இஸ் தேர் எனி யோகா சிஸ்டம்?
அப்படி எந்த யோக முறையாவது இருக்கா?
ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
Is there any yoga system simply by digging earth for gardening one can become yogi?
தோட்ட வேலைக்காக நிலத்தை தோன்றதுனால ஒருத்தர் யோகி ஆகிறதுக்கான யோக முறை எங்கேயாவது இருக்கா?
Is there any yoga system?
அந்த மாதிரி ஏதாவது யோக முறை இருக்கா?
Here the boys when they dig earth for planting rose flower for Krishna, he's thinking, oh, the flower will be nice. It will be offered to Krishna. Here is immediately yoga.
இங்க இந்த இளைஞர்கள் வந்து மண்ணை தோண்டி அதுல வந்து ரோஜாப்பூ செடியை நட்டு வைக்கிறாங்க. இது கிருஷ்ணருக்காக நினைச்சிட்டு, ஓ இந்த மலர்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது உடனடியே யோகவாயிடுது.
Just try to understand how nice it is. Whatever you do, if it is done for Krishna, then you are in the highest perfectional stage of yoga. And anyone can do it.
இது எவ்வளவு அருமையானதுன்றதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நீங்க என்ன செய்தாலும் சரி, அதை கிருஷ்ணருக்காக செய்யப்பட்டா அப்ப நீங்க யோகாவில் மிக உயர்ந்த நிலையில பக்குவ நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். யார் வேணா இதை செய்யலாம்.
மிஸ்டர் டார்வின் ஆர் சந்திரமுகி இஸ் ஆஸ்க் ஆல் லைஃப் யூ ஆல்சோ டிக் ஹஸ் ஹி லிமிடெட் அண்ட் இஸ் பிகம் யோகி.
திருவாளர் டார்வின் அல்லது சந்திரமுகிய இங்க தோண்ட சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சரின்னு அவங்க தோண்டாங்கன்னா உடனடியா அவங்க வந்து யோகி ஆயிடுறாங்க.
Just try to understand, is there any process of yoga system which can teach even a small child to practice and become yogi?
இதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஒரு சிறு குழந்தைய கூட யோகி ஆகிறதுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கான யோக முறை ஏதாவது இருக்கா?
If you ask a child, or even the father does, you sit down like me, meditate, press your nose, or this, that,
கீழே உட்காந்து நீங்க தியானம் பண்ணுங்க, உங்க மூக்கை அழுத்துங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னா ஒரு குழந்தைய கேட்டா அதை செய்யாது. அப்பா கூட அதை செய்ய மாட்டார், அவங்களால அதை செய்ய முடியாது. ஆனா ஒரு சிறு குழந்தைகிட்ட, எனது அருமை குழந்தையே, மகளே, மகனே, நீ இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுன்னு கேட்டோம்னா உடனடியாக அவங்க செய்யறாங்க.
Simple method and the highest method. Not that we are advertising our Krishna consciousness movement. Here the authority, the supreme authority Krishna says, practicing yoga in full consciousness of me.
அதனால எளிமையான வழிமுறையும் இருக்கு, உயர்ந்த வழிமுறையும் இருக்கு. இங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நாங்கள் விளம்பரப்படுத்துறோம் அப்படின்றது அர்த்தம் அல்ல. இங்க மிக உயர்ந்த அதிகாரியான கிருஷ்ணரே சொல்றார், எப்படி என்னுடைய முழு உணர்விலே இந்த யோகா பயிற்சி செய்யறதுன்றது.
பட் இஃப் யூ மேக் யுவர் ஓன் மேனுஃபேக்சர்ட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் சீட் பப்ளிக், தட் இஸ் யுவர் பிசினஸ். அவர் பிசினஸ் இஸ் நாட் டு சீட். We have to say frankly, this is the fact, that's all.
ஆனா பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக உங்களுடைய சொந்த அர்த்தங்களை இந்த வார்த்தைகளை கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை. எங்களுடைய வேலை ஏமாத்துறதல்ல. நாங்கள் வெளிப்படையா சொல்லணும், இதுதான் உண்மைன்றது,
அவ்வளவுதான். I means you are also I am also. They explain in that way.
ஆனா உங்களால ஏமாத்தவும் முடியும். ஓ இது கிருஷ்ணர் இல்லைங்க, இது என்ன, அதாவது பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இங்க நான் சொல்லும் போது அது என்னை குறிக்குது, நான் அப்படின்னா அது உங்களையும் குறிக்குது, நீங்களும் கூட நான் தான், இந்த மாதிரி எல்லாம் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க.
So you are I, I am I, therefore, it is meant, means you think of yourself, I think I am yourself, then you become yogi.
என்னை அப்படின்ற இந்த வார்த்தை நான் அப்படின்றதுல இருந்து வருது. ஸோ நான் அப்படின்னா நானும் நான் தான், நீங்களும் நான் தான், அதனால் இங்கே எண்ணெய் அப்படின்ற வார்த்தை உங்களையும் குறிக்குது எண்ணெயும் குறிக்குது, அதனால் நம்ம யோகி ஆயிடலாம் அப்படின்றாங்க.
And rascal persons will cast these very so then I am always thinking of me, that's all.
அயோக்கியனா இருக்கிற ஒருத்தர் இதை கேட்டவுடனே, ஓ நான் எப்பொழுது என்னை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் தான் யோகி அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான்.
Because the demons and the rascals, they are simply trying to avoid God.
ஏன்னா அசுரர்களும் அயோக்கியர்களும் எப்பொழுதும் கடவுளை தவிர்க்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க.
So if somebody teaches, oh, why you are thinking of Krishna? This me means you, I. That's nice.
ஏங்க நீங்க கிருஷ்ணரை நினைக்கிறீங்க, இங்க என்னைன்னு சொல்லும்போது அது நான்ன்றது அர்த்தங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் போதிக்கிறாருன்னா, ஓ அது நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்றோம்.
The demonic nature is there. I am God, I am everything.
நான் கடவுள், நான் தான் எல்லாம் அப்படின்ற அந்த அசுர குணம் இருக்கு.
So you have to become very cautious, you see. Because my material existence means I have got the tinge of demonic nature.
அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நான் இந்த பௌதிக இருப்புல இருக்கேன்னாவே என்கிட்ட கொஞ்சமாவது அந்த அசுர இயல்பு இருக்கு.
And as soon as I get some impetus from another demon, I become again demon. Again I demon. And then out of Krishna consciousness.
வேற ஒரு அசுரன்ட்ட இருந்து ஒரு உத்வேகம் கிடைச்ச உடனே நான் மறுபடியும் அசுரன் ஆயிடுறேன். அப்ப நான் வந்து கிருஷ்ண உணர்வு கூட்டு வெளியில
போயிடுறேன். சைதன்ய மகாபிரபு has distinctly forbidden. மாயாவாதி பாஷ்ய சுனிலே ஹய சர்வநாஷ். இஃப் யூ ஹியர் தி கமெண்டரி ஆஃப் தி இம்பர்சனலிஸ்ட் டிமாண்ட்ஸ், தென் யுவர் ஹோல் திங் இஸ் ஃபயர், யுவர் லைஃப் இஸ் ஃபயர் கான்.
அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு மிக தெளிவா கண்டிச்சு சொல்ற விஷயம் என்னன்னா, மாயாவாதி பாஷ்ய சுனிலே ஹய சர்வநாஷ். நீங்க அருவவாத அசுரர்களுடைய விளக்கங்களை கேட்டீங்கன்னா அப்ப எல்லாமே வீணா போயிடும், உங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்.
மாயாவாதி பாஷ்ய சுனிலே ஹய சர்வநாஷ். சர்வநாஷ் மீன்ஸ் யூ லூஸ் எவ்ரிதிங்.
சர்வநாஷ் அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துருவீங்க.
Because we do not explain demonic explanation that I am God, you are God, people do not like. Just like the other day, the question is, they explain in the way. They like that explanation because demonic.
இந்த அசுரத்தனமான விளக்கங்களை நம்ம நான் கடவுள் நீ கடவுள்னு விளக்காததுனால மக்கள் அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு மற்றொரு நாள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க வேற மாதிரி விளக்குறாங்களே, மக்கள் அந்த மாதிரியான விளக்கத்தை தான் விரும்புறாங்க. ஏன்னா அது அசுர குணம் கொண்டிருக்கு.
People are generally demonic, more or less. One may be 50% demon, another may be 80% demon. But everyone in this material world is a demon. Materialistic means demon.
பொதுவாகவே மக்கள் வந்து அசுர குணம் கொண்டவங்க தான். அதிகமோ குறைவோ, ஒருத்தர் 50% அசுரனாக இருக்கலாம், ஒருத்தர் 80% அசுரனாக இருக்கலாம். ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் எல்லாருமே அசுரர்கள் தான். உலகாயுத வாழ்க்கைனாவே அசுரர்கள் தான்.
Don't you see the example of Hiranyakashipu? What was his fault? He is called a demon. Why? What was his fault? His fault was to not to accept God.
ஹிரண்யகசிபோட உதாரணத்தை நீங்க பார்க்கலையா? அவன்கிட்ட என்ன தவறு இருந்தது? அவன் ஏன் அசுரன் அழைக்கப்பட்டான்? ஏன் அவனோட தவறு என்ன? அவனோட தவறு என்னன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதது.
His small child was devotee, he was thinking of God, and the father was angry. Why you are thinking of God? Why you are thinking of Krishna? You see? But materially, the father was so powerful, that he conquered all over other planets. He was so powerful.
அவனோட சிறு குழந்தை ஒரு பக்தனா இருந்தான். அவன் எப்பொழுதுமே கடவுளை பற்றின நினைவிலேயே இருந்தார். ஆனால் அப்பாவுக்கு அது ரொம்ப கோபத்தை கொடுத்தது. ஏன் நீ கடவுளை நினைக்கிற, ஏன் கிருஷ்ணரை பற்றி நினைக்கிற? ஆனால் பௌதிகமாக அவன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன்னா மற்ற எல்லா மூ உலகத்தையும் வெற்றி பெற்றிருந்தான்.
Any materialistic person, if he has got more money, wealth, strength, he is worth it. So this is demon worship.
எந்த ஒரு உலகாயுதவாதிகிட்டையும் அதிகம் பணம், செல்வம், பலம் இருந்தது அப்படின்னா வழிபடப்படுறான், அப்படின்னா அது அசுர வழிபாடு.
Demons are generally very powerful. They are so-called educated. They are so-called so many things they have got.
பொதுவா அசுரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் பேரளவிலான கல்வி கற்றவர்கள். பேரளவில் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கொண்டிருக்காங்க.
But if the taste is, if he has no Krishna consciousness or God consciousness, he is demon.
ஆனால் சோதனை என்ன அப்படின்னா, அவன் வந்து கிருஷ்ண உணர்வுல அல்லது கடவுள் உணர்வுல இல்லாதவன்னா அவன் அசுரன்,
அவ்வளவுதான்.
அதுதான் அசுரனை பற்றின விஷயம். ஸ்ரவணத்தை முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட 9 வித பக்தி தொண்டு நெறிகளால் சாத்தியமாகின்றது.
Yes, there are 9 different forms of devotional service.
ஆமாம், 9 வகையான பக்தி தொண்டு முறைகள் இருக்கு.
சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், ஆர்ச்சனம், வந்தனம், தாசம், சக்கம், ஆத்மனி வேதனம். So, the first principle is Savanam. It is said. Savanam means hearing. That's all.
இந்த 9 முதல் கொள்கை ஸ்ரவணம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவணம் அப்படின்னா கேட்டல்.
The first principle of practicing this yoga, bhakti yoga, beginning, practicing yoga in full consciousness of me. This yoga practice begins simply by hearing.
இந்த பக்தி யோகத்தினுடைய முதல் கொள்கையே முழுமையான என்னுடைய உணர்வை உடைய யோக பயிற்சி. இந்த யோக பயிற்சின்றது கேட்டல் மூலமா தொடங்குது.
You have got these ears. You simply just lend your ears and you become yogi.
உங்களுக்கு இந்த காதுகள் இருக்கு, வெறுமனே அந்த காதுகளை கேட்க விடுங்க, நீங்க யோகி ஆயிடுங்க.
And as soon as you become experienced in hearing, you become a preacher. Kirtanam. Immediately. One who has heard nicely, he will try to become a kirtanya or preacher.
எப்போ நீங்க கேட்டல் அனுபவப்படுறீங்களோ உடனடியா நீங்க பிரச்சாரகரா கீர்த்தனம் பண்ணக்கூடியவராக ஆயிடுறீங்க. யார் ஒருத்தர் நல்லா கேட்கிறாங்களோ அவங்க கீர்த்தனையா அல்லது பிரச்சாரகரா ஆகிறார்.
That is natural.
அது இயற்கையானது.
That is natural. Savanam, Kirtanam. And Savanam means hearing and Kirtanam means preaching or chanting.
Savanam அப்படின்னா கேட்டல், கீர்த்தனம் அப்படின்னா பாடுதல் அல்லது பிரச்சாரம் செய்தல்.
Then சபணம், கீர்த்தனம், the people are hearing so many things daily. They are going to the college, schools and meetings and assembly and association. They are all hearing சபணம. They are practicing yoga? No. சபணம், கீர்த்தனம், விஷ்ணு. You have to hear and preach and chant of Krishna, nothing more.
மக்கள் நிறைய விஷயங்களை தினசரி கேட்கறாங்க. அவங்க கல்லூரிக்கு போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, நிறைய சந்திப்புகள்ல மக்கள் கூடும்போது சங்கத்துல இது மாதிரி நிறைய கேட்குறாங்க, அவங்க யோகா பயிற்சி பண்ணுறாங்களா? இல்லை. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, நீங்கள் கேட்கறதும் பிரச்சாரம் செய்யறதும் கிருஷ்ணரை பற்றினதாக இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது.
Not that simply by hearing any nonsense things you become yogi.
ஏதோ அபத்தத்தை எல்லாம் கேட்கறதுனால ஒருத்தர் யோகி ஆயிடுவார்ன்றது அல்ல.
Here it is said, practicing yoga in full conscious of me, Krishna. Then you have to hear of Krishna. You have to speak of Krishna. Then you are yogi. Practice.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முழுமையான கிருஷ்ண உணர்வு யோக பயிற்சி அப்படின்னா, நீங்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ணரை பற்றி பேசணும், அப்போ அது யோக பயிற்சி, அது ரொம்ப நல்லது.
கீர்த்தனம் விஷ்ணு, நாட் எனி அதர் ஒன். சோ மெனி ராஸ்கல் யூ கேன் ஹியர் ஆஃப் எனி டெமிகாட், எனி மேன், தட்ஸ் ஆல் ரைட்.
தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, வேற எந்த விதத்திலையும் அல்ல. எத்தனையோ அயோக்கியர்கள் சொல்றாங்க, எந்த தேவர்களை பற்றி நீங்க கேட்கலாம், எந்த நபரை பற்றி கேட்கலாம், அதெல்லாம் சரிதான் அப்படின்றாங்க.
No, any man, any demigod is not Krishna. That is misunderstanding.
அப்படி அல்ல, எந்த மனிதனும் எந்த தேவனும் கிருஷ்ணர் அல்ல, அது தவறான புரிதல்.
If any person goes to worship any other demigod, he is persuaded by lust. But those who are worshippers of Krishna, they are not persuaded by lust, they are persuaded by love. That is the difference.
எந்த ஒரு நபரும் எந்த ஒரு தேவனை வழிபட்டாலும் அவன் காமத்தால் தூண்டப்படுகிறான். ஆனால் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய ஒருத்தர் காமத்தால் தூண்டப்படுவதில்லை, அவர் பிரேமையினால் தூண்டப்படுறார். அதுதான் வித்தியாசம்.
Therefore, those who have got lust within their mind, they can worship many other demigods. But those who are freed from all lusty desires, simply want to love Krishna, they can attain this Sravanam Kirtanam, chanting and hearing.
அதனால தான் யாருடைய மனதில் காமம் இருக்கோ அவர்கள் தேவர்களை வழிபடுறதுக்கு போகிறாங்க. ஆனால் யார் வந்து காம ஆசைகளிலிருந்து விடுபட்டிருக்காங்களோ அவர்கள் வெறுமனே கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்து கொள்ளணும். அவர்கள் அதனால தான் ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்கிறதையும் பாடுறதையும் அவங்க அடைகிறாங்க. ஸ்ரவணம்ன்றது கேட்டல், பிறகு
Sravanam is the first important part. If one simply hears, simply by hearing, sincerely, seriously, he becomes perfect.
கேட்டல் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். பெருமனே தீவிரமாகவும் உண்மையாகவும் கேட்கிறதுனால அவர் பக்குவமானவராகிறார்.
It is so nice. If simply people come here and simply hear Bhagavad Gita and try to understand it, he becomes perfect. But they will not come.
இது அவ்வளவு அருமையானது. மக்கள் வெறுமனே இங்க வந்து பகவத் கீதையை கேட்டு புரிந்து கொள்ள முயற்சித்தாங்கன்னாவே அவங்க பக்குவமானவர்களா ஆயிடுவாங்க, ஆனா அவங்க வரமாட்டாங்க.
As soon as they will hear, So, Swamiji is preaching that I am not God. God is defined. I don't come. Finish. I have to flatter him that you are God. Then he will come.
Oh, Swamiji, நீ கடவுள் இல்லை, கடவுள் வேற ஒருத்தர்னு பிரச்சாரம் பண்றார் அப்படின்றத கேட்டாங்கன்னா உடனே ஓ இங்க வராதிங்க, முடிஞ்சு போச்சுருவாங்க. நம்ம அவங்கள முகஸ்துதி பண்ணி நீங்க தான் கடவுள்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க.
His hearing is disturbed because there is no flattering words. But if he sticks to hearing only, he becomes perfect. But Maya will not allow him to hear. So please go get out. Don't come here. அவர்களுடைய
கேட்டல் தொந்தரவடையுது. ஏன்னா இங்க முகஸ்துணியான வார்த்தைகள் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்குவமாயிடுவாங்க. ஆனால் மாயா அவங்கள கேட்கறதுக்கு அனுமதிக்காது. ஓ, இங்கிருந்து கிளம்பிடுங்க, இங்கே வராதிங்க. நம்முடைய மாணவர்களை கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க.
But this process is very simple, hearing. But mind will not allow him to accept this simple process. So one has to become very strong. Māme vaya prapadyante māyāme tāṁ tarante. One who determines, yes, I will hear of Krishna nothing, then māyā cannot do it. Mana will divide.
Māyā enna solludhu, oh, ஏன் உன்னோட நேரத்தை நீ வீணடிச்சிட்டு இருக்க? ஆனால் கேட்டல் என்ற இந்த வழிமுறை மிக எளிமையானது. ஆனால் மாயா இந்த எளிமையான வழிமுறையும் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்காது. அதனால் ஒருத்தர் ரொம்ப பலசாலியாக இருக்கணும். மாமேவே பிரபத்தேந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. இப்போ ஒருத்தர் உறுதியோடு இருக்கார், ஆமாம் நான் கிருஷ்ணரை பற்றி தான் கேட்பேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னா மாயா ஒன்றும் பண்ண முடியாது, அவன் தோற்கடிச்சிட்றான்.
Simply one decides that I will simply of hearing, simply I hear of Krishna and nothing more. Oh, then he defeats the Maya. Simply by determination. That's all.
Veramane na Krishna matta da kepen, vera edhayum keka mattenra oru mudi panitar appadina, appa avar vandu mayava thorkadichirar. Avarude uridinale.
Yes.
The Lord therefore says to Arjuna, Ashnu, or hear from me.
Enavedan, Bhagavan, Tachrinu, Yenidam irundhu kel endru Arjunanidam kurugirar.
Yes, hear from me. And hearing from whom? From a loafer? No, from Krishna, or Krishna's representative. That will affect.
ஆம், என்னிடமிருந்து கேள். யாருக்கிட்ட இருந்து கேட்கறது? சோம்பேறிகிட்ட இருந்தா? இல்லை, கிருஷ்ணரிடமிருந்து அல்லது கிருஷ்ணருடைய பிரதிநிதியிடம் இருந்து கேட்கணும். அதுதான் விளைவை கொடுக்கும்.
Hearing, there must be hearing process also from the authorized person. That's like if you take electricity. You should take electricity where the electric point is there. Electric is everywhere, that's nice. Everyone accepts electricity. But you have to take electricity from the plug where the electricity current is going on.
கேட்டல்ன்றது இருக்கணும். அந்த கேட்டலும் கூட அதிகாரப்பூர்வமான நபர்கிட்ட இருந்து கேட்கப்படணும். இப்போ உதாரணத்துக்கு மின்சாரம் இருக்கு. நீங்கள் அந்த மின்சாரத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இடம் இருக்கு. மின்சாரம் எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த மின்சாரத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கான பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கிருந்து தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும்.
Therefore, Savanam, hearing from whom? From Krishna or his representative. Then it is perfect. Not from Dr. Radhakrishna and any other nonsense. Because they are not devotees. They are not representative of Krishna. What will deny?
அதனால தான் ஸ்ரவணம் கேட்டல் என்றதும் யார்கிட்ட இருந்து கேட்குறோம்? கிருஷ்ணர்கிட்ட இருந்து அல்லது அவருடைய பிரதிநிதிகிட்ட இருந்து. அதுதான் பக்குவமானது. டாக்டர் ராதாகிருஷ்ணன்கிட்ட இருந்தோ அல்லது வேறு ஏதோ அபத்தமானவர்கிட்ட இருந்தோ அல்ல. ஏன்னா அவர்கள் பக்தர்கள் அல்ல, அவர்கள் கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள் அல்ல. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன பெறுவீங்க?
Looking like plug.
உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா அங்க மின்சாரமே கிடையாது, வெறும் பிளக் தான் இருக்கு. பாக்குறதுக்கு பிளக் மாதிரி தெரியுது.
If you take some white lime water, lime, just like water, white one, it looks like milk. Is that milk? Because it is white? All is not gold that is that glitters.
நீங்க கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி எடுத்துட்டு அத பால்னு சொன்னா அது பால் ஆயிடுமா? வெள்ளையா இருக்கிறதுனால அது பால்னு சொல்ல முடியுமா? என்ன மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல.
Therefore you have to seek person from where you have to hear. That we gana tum sagrumi vav yachet. Therefore you have to select person from where to hear.
அதனால தான் யாருக்கிட்ட இருந்து நாம கேட்க போறோம்ன்ற அந்த நபரை நாம தேடணும். தத்துவ ஜானார்த்தம் சகுரும் ஏவாபி கச்சேத். அதனால தான் யார்கிட்ட இருந்து நம்ம கேட்க போறோம்ன்ற அந்த நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
That is the either you search out or by Krishna's grace you get a person who is authorized, then your life is
உங்களுடைய தேடுதல்னாலோ அல்லது கிருஷ்ணருடைய கருணையால ஒரு அதிகாரப்பூர்வமான நபரை நீங்க அடைறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதா இருக்கும்.
Somewhere or other, you have to come. Just like Maharaj Parikshit, he was devotee of Krishna from the beginning of his life. Krishna sent him, Sukhdev Goswami.
எப்படியாவது நீங்க அந்த நிலைக்கு வரணும். பரீட்சித் மகாராஜா மாதிரி அவர் சிறு வயதிலிருந்தே வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து கிருஷ்ண பக்தரா இருந்தார். அதனால சுக்தேவ் கோஸ்வாமிய கிருஷ்ணர் அனுப்பி வச்சார் அவருக்கு.
Now Maharaj Parikshit is going to die within 7 days. He is very anxious what to do. Please go there. Because Krishna is sitting within yourself. As soon as Krishna finds that you are very sincere seeking Krishna, Krishna will immediately give you chance. Here is chance.
இப்போ பரீட்சித் மகாராஜா 7 நாள்ல இறந்து போகவிருக்கார். அவர் என்ன பண்றதுன்றதுல ரொம்ப கவலையா இருக்கார். நீங்க அங்க போங்க அப்படின்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் உங்க இதயத்தில் அமர்ந்திருக்கார். கிருஷ்ணர் நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கீங்கன்றத அறிந்த உடனே, நீங்க கிருஷ்ணரை தேடுறீங்கன்றத தெரிஞ்ச உடனே அவர் உடனடியா உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இங்க இந்த வாய்ப்பு எடுத்துக்கோங்க.
Nobody. Either you hear from Krishna or from Krishna's representative.
அதனால இவ்விதத்துல தான் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்னிடமிருந்து கேள், வேற யார்கிட்டையும் அல்ல. கிருஷ்ணர்கிட்ட இருந்து அல்லது கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள்கிட்ட இருந்து கேட்கணும்.
Just like Arjun is hearing from Krishna and you hear from Arjun, then you get the perfect instruction.
உதாரணத்துக்கு அர்ஜுனன் கிருஷ்ணர் இடத்திலிருந்து கேட்டான், நம்ம அர்ஜுனன் இடத்திலிருந்து கேட்டோம்னா அப்ப நம்ம பக்குவமான உபதேசத்தை பெறுவோம்.
If you say where is Arjun, where is Krishna, but Arjun's words are there in the Bhagavad Gita, Krishna's words are there. So if you take the words as it is, then you hear Bhagavad Gita. If you change, then you don't hear Bhagavad Gita, you hear something nonsense.
அர்ஜுன எங்க இருக்கான், கிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அர்ஜுனனுடைய வார்த்தைகள் பகவத்கீதையில் இருக்கு, கிருஷ்ணருடைய வார்த்தைகளும் இருக்கு. நீங்க அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க பகவத்கீதையை கேட்கலாம். ஆனா மாத்துனீங்க அப்படின்னா நீங்க பகவத்கீதையை கேட்க முடியாது, நீங்க வேற ஏதோ அபத்தமானதை கேட்பீங்க. இவைகள்லாம் ரொம்ப எளிமையானது.
So hearing is very important.
அதனால கேட்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது.
Hear from me. Nobody can be a great authority than Krishna.
யாருமே கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரியா இருக்க முடியாது.
And therefore by hearing from him one receives the greatest opportunity for progress in Krishna consciousness.
அதனால தான் அவரிடத்திலிருந்து கேட்கறதுனாலேயே ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுன்ற மிகப்பெரும் வாய்ப்பை பெறறார்.
You hear from Krishna as he is speaking. He says that practice yoga in full consciousness of me. If you do that, then you hear him. But if you do something nonsense, that is not hearing.
நீங்க கிருஷ்ணர்கிட்ட இருந்து அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படியே கேளுங்க. அவர் சொல்கிறார், என்னோட முழு உணர்வில் இந்த யோக பயிற்சியை செய்யுங்க. இப்போ நீங்கள் அதை செய்தீங்கன்னா அவர் சொல்கிறத கேட்குறீங்க. அப்போ வேற ஏதோ நீங்கள் அபத்தமாக செய்கிறீங்க அப்படின்னா அது கேட்குறதல்ல.
But they will do something nonsense which is not approved by Krishna or his representative. That is their reason.
ஆனா கிருஷ்ணராலோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளாலோ அனுமதிக்கப்படாத அங்கீகரிக்கப்படாத ஏதோ ஒரு அபத்தத்தை தான் அவங்க செய்வாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற வியாதி.
From Krishna directly, or from a pure devotee of Krishna, and not from a non-devotee upstart, puffed up with academic education.
எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அவரது தூய பக்தரிடமிருந்தோ கேட்க வேண்டும். ஏட்டு கல்வியால் தலைக்கணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல.
If somebody says, oh, I am very good scholar in Sanskrit and English, and this language, that language, I can explain. I have read so many books, and I can comment, I can give footnote, and waste your time. Then he is very nice. Simply for wasting time and energy, everyone is ready.
ஆமாம், இப்போ யாராவது வந்து சொல்கிறாங்க, ஓ நான் ரொம்ப பெரிய பண்டிதன், எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இந்த மொழி தெரியும், அந்த மொழி தெரியும், என்னால் விளக்கி சொல்ல முடியும், நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், என்னால் விளக்கம் கொடுக்க முடியும், சில குறிப்புகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியும், உங்கள் நேரத்தை வீணடிக்க முடியும், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து வெறுமனே அவங்களுடைய நேரத்தையும் சக்தியும் வீணடிச்சிட்ருக்காங்க. எல்லாரும் அதுக்கு தயாராக இருக்காங்க.
And as soon as the right thing is given, right thing, if you say, you haven't got to go through so many the process, you simply chant Hare Krishna. Simply by chanting, they will not ask.
ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நல்லது கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் பின்பற்ற வேண்டியது இல்லைங்க, வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணால் போதும். ஓ இது என்னங்க அபத்தமாக இருக்குது, வெறும் ஜபம் பண்ணுறதுனால எப்படிங்க? அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க.
There are many stories in this connection, how people are not accustomed to take things very simply. They want something bombastic.
எப்படி மக்கள் வந்து ரொம்ப எளிமையான விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பழகினதில்லை அப்படின்றதுக்கு இது சம்மந்தமாக நிறைய கதைகள் இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணும்னா எப்பவுமே எதுவுமே ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கணும்.
is described in the third chapter of the first canto as follows. To hear about Krishna from the Vedic literature, or to hear from him directly through the Bhagavad Gita, is itself righteous activity. And for one who hears about Krishna, Lord Krishna, who is dwelling in everyone's heart, acts as a well-wishing friend and purifies the devotee.
Purana Unmayam பரமபுருஷ பகவானுமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான இந்த வழிமுறை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தின் இரண்டாம் அத்தியாயத்தில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களில் இருந்தோ பகவத்கீதை மூலமாக கிருஷ்ணரிடமிருந்தோ நேரடியாகவோ அவரை பற்றி கேட்பது மிகச்சிறந்த புண்ணிய செயலாகும். எல்லாரது இதயங்களிலும் உறையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றி இவ்வாறு கேட்பதில் இடையறாது ஈடுபட்டுள்ள பக்தனிடம் மிகச்சிறந்த நண்பனை போன்று செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார்.
இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் பாகவத் ஸ்டேட்மெண்ட் இஸ் தேர். சின்னதாங்க சகதா கிருஷ்ணா புன்னசவன கீர்த்தன். இஃப் சம்படி இவன் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி பிலாசபி ஆஃப் பகவத் கீதா, சிம்பிளி ஹி ஸ்டிக்ஸ் டு தி ஹியரிங் ப்ராசஸ். Then there is the result.
இது ரொம்ப முக்கியமானது. பாகவதத்தில் இந்த கூற்று இருக்கு, ஸ்ரீவதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. இப்போ ஒருத்தர் பகவத்கீதனுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளலனாலுமே கூட அவர் இந்த கேட்டல்ன்ற அந்த வழிமுறையில் உறுதியோடு இருக்கார் அப்படின்னா அதுக்கான பலன் இருக்கும்.
சின்னதாங் சகதா கிருஷ்ண பாகவத் சேஸ் ஒன் ஹூ இஸ் ஜஸ்ட் லைக் திஸ் சில்ட்ரன் அவர் we have got so many children, devotees here. It is not possible that they are understanding the subtle philosophical statements of Bhagavad Gita, but because they are sitting and hearing, they are writing. But whatever he writes, it is right. Just take a practical example.
ஸ்ரீவதாம் சகதா கிருஷ்ணா. இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகள், இப்போ இங்கே வந்து பக்தர் கூட நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களால பகவத்கீதையிலிருந்து ரொம்ப நுட்பமான தத்துவபூர்வமான கூற்றுகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் அவர்கள் வெறுமனே இங்கே அமர்ந்து கேட்டுட்ருக்கிறதால அவர்கள் அதை எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க என்னெல்லாம் எழுதுகிறாங்களோ அதெல்லாம் சரியானது. இதுதான் நடைமுறை உதாரணம்.
So this is confirmed in the Srimad Bhagavatam. Simply if one sticks to hearing, he may be a child, he may be a boy, he may be a woman, or he may be some illiterate man or anything less intelligent, it doesn't matter. Simply if he hears, Sinnatang Sakatha Krishna, and Krishna is there within your heart, as soon as Krishna sees, this is very nice, he is hearing about me, he will help you immediately. He will cleanse your heart.
அதனால இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. வெறுமனே கேட்டல் என்ற அந்த வழிமுறையில் ஒருத்தர் உறுதியோடு இருக்கிறதால அது அவர் சின்ன குழந்தையாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், அல்லது பெண்களாக இருக்கலாம், அல்லது படிக்காதவங்களாக இருக்கலாம், புத்தி இல்லாதவங்களாக இருக்கலாம், ஏதுவாக வேணால் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. வெறுமனே கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீவதாம் சகதா கிருஷ்ணா, கிருஷ்ணர் அவங்களுடைய இதயத்தில் இருக்கிறதால அவர் பார்க்குறார், ஓ இவர் என்னை பற்றி கேட்குறாரே, ஓ இது ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அவர் உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துறார்.
பிகாஸ் தேர்ஃபோர் டு ஹியர் ஆஃப் கிருஷ்ண கீர்த்தன் இஸ் ஆல்சோ அனதர் பயஸ் ஆக்டிவிட்டி.
அதனால தான் கிருஷ்ண கீர்த்தனத்தை கேட்கறதுன்றதும் கூட இன்னொரு புண்ணியமான செயல்.
சோ தீஸ் பாய்ஸ் வென் தே ஆர் கோயிங் இன் தி ஸ்ட்ரீட் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, ஆட்டோமேட்டிக்கலி தேர் கிவிங் சான்ஸ் டு தி பீப்புள் டு பிகம் பயஸ். Hearing is so important. They are becoming pious.
அதனால இந்த இளைஞர்கள் எல்லாம் வீதிகளில் போய் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண பாட தொடங்குறாங்க அப்படின்னா தானாகவே மக்களுக்கு புண்ணியமானவர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. கேட்கிறதுன்றது அவ்வளவு முக்கியமானது. அவர்கள் புண்ணியமானவர்களாக ஆகிறாங்க.
They are purchasing one copy back to Godhead. They are nodding, yes, these boys are very nice. They are accumulating something spiritual.
அவங்க ஒரு பகவத் தரிசன பத்திரிக்கை வாங்குறாங்க, ஓ இவங்க இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க பாராட்டுறாங்க அப்படின்னா ஆன்மீகமான புண்ணியத்தை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க.
இட் இஸ் சோ நைஸ். தி சின்னதாங் சகதா கிருஷ்ணா புண்ண சிரவண கீர்த்தனா சிம்பிளி பை ஹியரிங் சாண்டிங் இட் இஸ் பயஸ் ஆக்டிவிட்டி. சோ ஒன் ஹூ இஸ் என்கேஜ் இன் திஸ் பயஸ் ஆக்டிவிட்டி ரித்தந்தஸ்தாவத்ராணி that one who hears the Krishna understanding that this person is hearing, he cleanses.
இது மிக அருமையானது. ஸ்ரீவதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தன. வெறுமனே கேட்கிறதும் பாடுறதும் புண்ணியமான செயல்கள். இந்த புண்ணியமான செயல்களில் ஈடுபடுறவங்க ரிதந்தஸ்தோஹ்ய பத்ராணி, கிருஷ்ணர் அவங்கள புரிஞ்சுக்கிறார், இந்த நபர் கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு அவரை தூய்மைப்படுத்துறார்.
The chanting process we have many times discussed, it is the cleansing process. And as soon as the heart is clean, one can understand Krishna immediately. It is the cleansing process, this hearing process.
பலமுறை நாம விவாதிச்சிருக்கோம் இது. இந்த ஜபம் பண்றதுன்றது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. நம்ம இதய தூய்மை அடைஞ்ச உடனே ஒருத்தரால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். அதனால கேட்கிறதுன்ற இந்த வழிமுறையானது தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை.
Krishna is friend of everyone, but he is a special friend of the devotee. Sweet Satam. Satam means devotee. And sweet means friend. Krishna is friend.
Hridyantastho Bhadrani Sukrut Satam. கிருஷ்ணர் எல்லாருடைய நண்பர். அவர் அவருடைய பக்தர்களுக்கு விசேஷமான நண்பர். சுகிருத் சதாம். சதாம் அப்படின்னா பக்தர்கள், சுகிருத் அப்படின்னா நண்பர். கிருஷ்ணர் தான் நண்பர்.
Just like the same example, government is taking care of all citizens, but he is taking more care of the civil citizens than the criminal.
அதே உதாரணம் கொடுக்கலாம். அரசாங்கம் எல்லா பிரஜைகளையுமே பராமரிக்க தான் செய்யுது, ஆனால் குற்றவாளிகளை காட்டிலும் மற்ற பிரஜைகளை வந்து கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்து பார்த்துக்கொள்ளுது.
The criminal citizens, they are also under the care of the government, but they are not taking so much care as the civil citizens.
குற்றவாளிகளும் கூட அவர்களும் நாட்டோட பராமரிப்பில் தான் இருக்காங்க, ஆனால் அந்த அரசாங்கம் மற்ற பிரஜைகளை பராமரிக்கிறது போல அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு.
Similarly, God is taking care of everyone. That's a fact. Maybe he is sinful and not sinful. But he takes special care of the devotee. That is stated in the Bhagavad Gita.
அதே மாதிரி கடவுள் எல்லாரையுமே பராமரிக்கிறார், அதுதான் உண்மை. ஒருத்தன் பாவியாக இருக்கலாம் அல்லது பாவி இல்லாமல் இருக்கலாம் கூட, ஆனால் அவர் அவருடைய பக்தர்களுக்கு விசேஷமான கவனம் செலுத்துகிறார். அது பகவத் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு.
One becomes free from the modes of ignorance and passion, and thus material lusts and avarice are diminished.
இவ்விதமாக தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் திவ்ய ஞானத்தை பக்தன் இயற்கையாகவே வளர்த்து கொள்கிறான். பாகவதத்திலிருந்தும் பக்தர்களிடமிருந்தும் கிருஷ்ணரை பற்றி மேன்மேலும் கேட்பதால் பகவானின் பக்தி தொண்டில் அவன் உறுதியாக நிலை பெறுகிறான். பக்தி தொண்டின் வளர்ச்சியினால் ரஜோகுணத்திலிருந்தும் தமோகுணத்திலிருந்தும் விடுபடுகிறான். அதன் மூலம் காமமும் பேராசையும்
அழிவுறுகின்றன.
இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கும். ததா ரஜஸ்தமோபாவ காமலோபாதயச்சயே. இவைகள்லாம் அழிஞ்சு போயிடும். யார் ஒருத்தர் இந்த பௌதிக வாழ்க்கையில் சிக்கொண்டு இருக்காரோ அதுக்கு காரணம் இந்த ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதால தான்.
ஸோ பை ஹியரிங் திஸ் மோட்ஸ் ஆஃப் இக்னாரன்ஸ் அண்ட் பேஷன் வில் பி டிமினிஷ். And then we come to the platform of goodness, and then we come to the platform of transcendental understanding.
அதனால கேட்கிறதுனாலேயே ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் அழிந்து போய் நம்ம சத்துவகுணன்ற தளத்துக்கு வருவோம். நம்ம சத்துவகுண தளத்திலிருந்து உன்னதமான புரிதல்ன்ற அந்த தளத்துக்கு நம்மளால வர முடியும்.
Yes.
impurities are wiped away, the candidate remains steady in his position of pure goodness and becomes enlivened by devotional service and understands the science of God perfectly. Thus, Bhakti Yoga severs the hard knot of material affection, and one at once comes to the stage of Asamsayam Samadram, understanding of the Supreme Absolute Personality of Godhead.
இக்களங்கங்கள் கழுவப்பட்டவுடன் சாதகன் சுத்த சத்துவகுணத்தில் நிலை பெற்று பக்தி தொண்டில் புத்துணர்வு கொண்டு இறைவிஞ்ஞானத்தை பக்குவமாக அறிகின்றான். இவ்வாறாக பக்தி யோகம் ஜடப்பற்று எனும் கடினமான முடிச்சை அறுத்து அசம்சயம் சமக்ரம் பரமபூரண உண்மையான முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது.
The absolute truth as he is and samagram in full.
Asam sayam samagrama bhakti yogathile poorna unmaye avare ullapadiye ungalaala purindukolla mudiyum samagram mulumaya.
That is stated in the Bhagavad Gita. These words are used in yatha asam sayam samagram mane yatha gasasi tachino.
இது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அசம்சயம் சமக்ரமம் யதா ஜாசசி தர்ஷனோன்ற இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
You will understand me in full and without any doubt. So one who is in Krishna consciousness, he knows God in full and without any doubt.
உன்னால் என்னை முழுமையாக சந்தேகமின்றி புரிந்து கொள்ள முடியும்ன்றார். அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்காரோ அவருக்கு கடவுளை முழுமையாகவும் சந்தேகமின்றியும் தெரியும்.
Therefore, only by hearing from Krishna or from his devotees in Krishna consciousness can one understand the science of Krishna.
அதனால தான் கிருஷ்ணர்கிட்ட இருந்தோ அல்லது கிருஷ்ணருடைய பிரதிநிதிகள்கிட்ட இருந்தோ கேட்பதனால் மட்டுமே கிருஷ்ணரை பற்றின விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். அது ஏற்கனவே விளக்கினதுதான். காலம் என்றது சார்ந்து இருக்கக்கூடியது.
டைம் இஸ் இட்டர்னல், இட்டர்னல், பட் இட் இஸ் ஜஸ்ட் லைக் பிரம்மாஸ் டியூரேஷன் ஆஃப் டைம், தட் இஸ் அகார்டிங் டு அவர் கால்குலேஷன் தட் இஸ் இட்டர்னல். Many, many millions of years.
காலம் என்றது நித்தியமானது தான். ஆனால் உதாரணத்துக்கு பிரம்மாவோட ஆயுட்காலம்ன்றது நம்முடைய கணக்குப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நித்தியமானது. ஏன்னா அது பல பல லட்சக்கணக்கான வருடங்கள்.
பட் பிரம்மா இஸ் ஆல்சோ சப்ஜெக்டட் டு பர்த் அண்ட் டெத். ஆல்தோ டைம் இஸ் இட்டர்னல், but within this material world we are not eternal on account of material contamination, but time is eternal.
ஆனால் பிரம்மாவும் கூட பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்தான். காலம் நித்தியமானதா இருந்தாலும் நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இந்த பௌதிக களங்கத்தில் இருக்கிறதுனால நம்ம நித்தியமானவர்கள் அல்ல. ஆனால் காலம் நித்தியமானது.
Time is eternal, God is eternal, you are also eternal, living entity. Simply our work is not eternal. That can be changed.
Kalam nithyamanadu, kadavul nithyamanavar, uirvaligilana neengalum nithyamanavargal, veramane nammudaiya seyalgal mattumdhaan nithyamanadu alla, adu maara mudiyum.
That we are changing our work. Suppose in this life we are American, your work is different from the China. But next time when you change your body to something else, your work changes.
செயல்கள் மாறுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, சைனாவில் இருக்கிறவர்களுடைய செயல்களை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் வேறுபட்டதா இருக்கு. ஆனால் அடுத்த முறை நீங்கள் வேற எங்கேயோ பிறந்தீங்க, வேற எங்கேயோ உங்களுக்கு உடல் கிடைக்குதுன்னா அப்போ உங்களுடைய செயலும் மாறும்.
In this body you are human being. Next time if you become a dog or a demigod, then you are changed. So we are changing our work according to the change of the body. Therefore, work is not eternal.
இந்த உடல்ல நீங்க மனிதரா இருக்கீங்க, அடுத்த முறை நீங்க ஒரு நாயா இருக்கலாம் அல்லது ஒரு தேவனா இருக்கலாம், உங்களுடைய செயல் அப்ப மாறும். அதனால நம்ம வந்து நம்முடைய செயல்களை நம்ம உடலை மாற்றிக்கொள்றதுக்கு ஏற்றாறு போல மாற்றிக்கொண்டிருக்கோம். அதனால தான் செயல் என்றது நிரந்தரமானது கிடையாது.
So our whole material existence is due to different kinds of work. So if we make the work also eternal, that is Krishna consciousness activities, then we come to the eternal.
வெவ்வேறு வகையான செயல்களில் நம்ம ஈடுபடுறதுனால தான் நம்முடைய இந்த மொத்த பௌதிக இருப்புமே இருந்துட்டு இருக்கு. அதனால் நம்முடைய செயல்களையும் நம்ம நித்தியமானதை ஆக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிருஷ்ண உணர்வு செயல்களாகிடும். அப்போ நம்ம நித்திய நிலைக்கு வந்துடலாம்.
But in the material existence, our work is not eternal. We have understood that I am not this body. Theoretically. It not practically, theoretically, because we have heard from Bhagavad Gita that dehinas mean jatha dehiko manajo gunang jara. As the soul is changing the body every moment. That, and I am not this body. The body is changing.
ஆனால் இந்த பௌதிக இருப்பில் நம்முடைய செயல்கள் நித்தியமானதல்ல. நம்ம அதை புரிந்து கொள்கிறோம். நம்ம இந்த உடல் அல்ல. இது வந்து ஏட்டறிவில் தான். ஏன்னா நடைமுறையில் அது இல்லை. ஏட்டறிவில்ன்றதை நம்ம பகவத்கீதையிலிருந்து கேட்குறோம். தேகினோஸ்மி நதா தேகே கௌமார யவனம் ஜரா. இந்த ஆத்மாவானது உடலை ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றிக்கொண்டே இருக்கு. நான் இந்த உடல் அல்ல, உடல் மாறிக்கொண்டே இருக்கு.
Body is not eternal, but actually every materialistic person is engaged in the bodily activities.
உடல் நித்தியமானது அல்ல, ஆனால் ஒவ்வொரு உலகாயுதவாதியும் இந்த உடல் ரீதியான செயல்களில் தான் ஈடுபட்டு இருக்காங்க.
He is acting as American. Why? Because his body is American. He is acting as Indian. Why? Because his body is Indian.
அவன் அமெரிக்கனை போல செயல்படுறான். ஏன்? ஏன்னா அவனுடைய உடல் அமெரிக்க உடல். இவன் இந்தியனை போல செயல்படுறான். ஏன்? இவன் இந்திய உடல்ல இருக்கான்.
He is acting as husband because his body is male. He is acting as wife because his body is female. You take all activities, it is due to this body.
அவர் கணவனாக செயல்படுறார், ஏன்னா அவருடைய உடல் ஆண் உடல். இவங்க மனைவியாக செயல்படுறாங்க, ஏன்னா இவங்களுடைய உடல் பெண் உடல். இந்த மாதிரி நீங்கள் எந்த செயலை வேணால் எடுத்துக்கோங்க, அந்த செயலானது இந்த உடல்னால தான் இருக்கு.
But if the soul is eternal, then one should seek. Then what is my eternal activity? The bodily activity. Body is not eternal, therefore these activities are also not eternal. Then what is my real activity? Eternal activity. That is Krishna consciousness, bhakti.
ஆனால் ஆத்மா நித்தியமானது. அப்போ ஒருத்தர் நித்தியமான செயல்களை இல்லை தேடணும். இந்த உடல் நித்தியமானது அல்ல, அதனால என்னுடைய செயல்களும் நித்தியமற்றதாக இருக்கு. அப்போ என்னுடைய உண்மையான செயல் எங்கே? எங்கே என்னுடைய நித்தியமான செயல்கள்? அதுதான் கிருஷ்ண உணர்வு, பக்தி.
So this work is not eternal, but if you take to Krishna consciousness, Krishna consciousness activity is eternal.
அதனால் இந்த செயல்கள் நித்தியமானது அல்ல, ஆனால் நீங்கள் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கிருஷ்ண உணர்வு செயல்கள் நித்தியமானது.
Therefore, there is no loss. Even if you cannot complete Krishna consciousness activity that we have already discussed in the last chapter, still you are not in loss.
அதனால தான் இதுல இழப்பு எதுவுமே கிடையாது. நீங்க இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களில் முழுமை பெறல அப்படின்னாலுமே ஏற்கனவே இதை நம்ம கடந்த அத்தியாயத்தில் விவாதிச்சிருக்கோம். உங்களுக்கு இழப்பு எதுவுமே கிடையாது இதுல.
வாட் எவர் யூ டூ சல்பம் அப்பி அஸ்த தர்ம சத்ராதி மகதுவா ஈவன் இட் இஸ் லிட்டில் டன் யூ கெட் சம் அசெட்.
நீங்க எதை செய்தாலும் சொல்பம் அப்பி அஸ்த தர்மஸ்ய திராயத்தே மகத்தோ பயாத், சிறிதளவு நீங்க செய்திருந்தாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு இருக்கு.
That will never be lost.
இழப்பே கிடையாது அதுல.
Therefore, you have to stick to this activity, Krishna consciousness activity.
அதனால தான் இந்த கிருஷ்ண உணர்வு செயல்களில் நம்ம உறுதியோடு அதிலே இருந்துட்டு இருக்கணும்.
Whatever I do, if we can complete, it is very nice. If not, whatever we do, that is not lost. That is eternal.
எதையெல்லாம் நம்ம செய்யறோமோ அது முழுமை அடைந்ததுன்னா அது ரொம்ப நல்லது. அப்படி முழுமை அடையலைன்னாலும் நம்ம எதை செய்தாலும் அதுல இழப்பு கிடையாது, அது நித்தியமானது.